إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن سيدنا ونبينا وحبيبنا وشفيعنا ومولانا محمدا عبده ورسوله صلى الله عليه وعلى آله وصحبه وسلم اللهم صل على محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه أما بعد قد قال الله تبارك وتعالى بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إذا وقعت الواقعة ليس لوقعتها كاذبة خافلة رافعة إذا رجت الأرض هجا فبست الجبال بسا فكانت هباء منبثا وكنتم أزواجا ثلاثة الله من الذي يعرف لي அன்பு சகோதரர்களே, அல்லாஹ்வை பயந்து தக்வா செய்து அவனால் ஏவப்பட்ட ஏவல்களை எல்லாம் வாழ்க்கையில் எடுத்து நடக்கும்படியாக முதலாவதாக எனக்கும் அப்பாளுங்களுக்கும் ஞாபகப்படுத்திக் கொள்கின்றேன், வசியத்தும் செய்து கொள்கின்றேன், அன்பு கட்டளையும் பிறப்பித்துக் கொள்கின்றேன். அன்பான இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா கியாமத்துடைய நாள் வரும் வரைக்கும் இந்த உலகத்தில் வாழக்கூடிய மனித சமூகம் நேர்வழி பெற்றவர்களாகவும் அச்சம் தீர்ந்தவர்களாகவும் தனக்கிடையில் சண்டை சச்சரவுகள் இல்லாதவர்களாகவும் வாழ்க்கையில் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் நல்லவர்களாக நல்ல நிலையில் வாழ்ந்துவிட்டு மரணிக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி நமக்கு காட்டித்தந்த ஒரே ஒரு வழி இஸ்லாம் என்று சொல்லக்கூடிய வழியாக இருந்து கொண்டிருக்கிறது. அன்பான சகோதரர்களே, பெரியார்களே, இஸ்லாம் என்று சொல்லக்கூடிய இந்த சன்மார்க்கம் இருக்கிறது, இது ஒரு மார்க்கம் அல்ல, இது வெறுமனே பள்ளிகளுக்கு வந்து செய்யப்படக்கூடிய சில அமல்களுக்கு மட்டுமுள்ள பெயர் அல்ல. மனிதனுடைய வாழ்க்கையில் பிறப்பு முதல் இறப்பு வரைக்கும் ஒரு எச்சித்துப்போவதாக இருந்தாலும் சரி, ஆட்சி செய்வதாக இருந்தாலும் சரி, நீ எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பதை இஸ்லாம் சுட்டிக்காட்டியிருக்கிறது. நிகாஹ் என்பதை பற்றி மட்டும் குரான் பேசவில்லை, தலாக்கை பற்றியும் குரான் பேசியிருக்கிறது. தலாக்கை பற்றி மட்டும் குரான் பேசவில்லை, ஹுலுஐ பற்றியும் குரான் பேசியிருக்கிறது. இப்படியாக பார்க்க போனால் அன்பான சகோதரர்களை, பெரியார்களே, ஒரு மனிதனுடைய வாழ்வில் அவன் சந்திக்கக்கூடிய இன்னல்கள் கஷ்டங்கள் அல்லது ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் சந்திக்கக்கூடிய சந்தோஷமான கட்டங்கள் அனைத்துக்கும் இஸ்லாம் குரான் மிக தெளிவாக வழிகாட்டியிருக்கிறது. அன்பான சகோதரர்களை, பெரியார்களே, இஸ்லாம் என்று சொல்லக்கூடிய இஸ்லாம் இருக்கிறது, இது எப்படிப்பட்ட ஒரு மார்க்கம் என்று சொன்னால் வெறுமனே தியரியை மட்டும் சொல்லித்தரவில்லை. இப்படித்தான் நடந்து கொள்ள வேண்டும், இதுதான் சட்ட ஒழுங்கு, இதுதான் யாப் என்பதாக ஒரு சட்டத்தையும் ஒரு முறையையும் மாத்திரம் சொல்லித்தராமல் குரானையும் அல்லாஹ் இலக்கி வைத்தான். ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதை வாழ்ந்தும் காட்டினார்கள். அல்லாஹ் மலக்குமார்களை நபியாக அனுப்பவில்லை, மனிதர்களைத்தான் அல்லாஹ் நபியாக அனுப்பினான். எங்களுடைய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏனையர்களை போன்று திருமணம் செய்யாமல், திருமணம் முடித்து நிக்காஹ் செய்து குழந்தைகளுக்கு தந்தையாக இருந்து ஒரு பேரனுக்கு பாட்டனாக இருந்து அப்பாவாக இருந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன் வாழ்க்கையை அமைத்து காட்டினார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கணவனாக இருந்திருக்கிறார்கள், ஒரு மாமாவுக்கு மருமகனாக இருந்திருக்கிறார்கள், குழந்தைகளுக்கு ஒரு தந்தையாக இருந்திருக்கிறார்கள், பேரப்பிள்ளைகளுக்கு ஒரு அப்பாவாக இருந்திருக்கிறார்கள். இப்படியாக சொல்ல போனால் அன்பான சகோதரர்களே, பெரியார்களே, ஒரு மனிதனுடைய வாழ்வில் மனிதன் சந்திக்கக்கூடிய அனைத்து கட்டங்களையும் எங்களுடைய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்து காட்டி சொல்லியிருக்கிறார்கள், நடந்து காட்டியிருக்கிறார்கள். அதுல ஒன்றுதான் அன்பான சகோதரர்களே, பெரியார்களே, மனிதனுடைய வாழ்வில் இன்றைக்கு மனிதன் படக்கூடிய கஷ்டத்தில் ஒன்றுதான் கடன் என்று சொல்லக்கூடிய உண்டு, வறுமை என்று சொல்லக்கூடிய உண்டு. அன்பான சகோதரர்களே, தெரியாமலே பிரச்சனைகளுக்கு உள்ளாக இருக்கக்கூடிய மக்களை நீங்கள் அணுகி நீங்கள் ஏன் பிரச்சனைக்குள்ளாக இருக்கிறீங்க என்று கேட்டா, அன்பான சகோதரர்களே, தெரியாமலே அதை நீங்கள் தோண்டிக்கொண்டே போவீங்க என்றிருந்தால் ஒரு இடத்துல போய் நீங்க கண்டுபிடிப்பீங்க அவர் ஏதோ ஒரு மார்க்கத்துக்கு மறுமருணான ஒரு காரியத்தில் ஈடுபட்டதின் காரணமாகத்தான் இந்த பிரச்சனைக்கு இவர் ஆளாக இருக்கிறார். உதாரணமாக வைத்துக் கொள்ளுங்கள், ஒருவர் கடன் வாங்கி இருக்கிறார், மக்களிடத்தில் இன்வெஸ்ட்மெண்ட் அதாவது முதலீடுகளை வாங்கி வியாபாரத்தை ஆரம்பித்து இருக்கிறார். இப்பொழுது வியாபாரம் நடக்கவில்லை, முதலீடு சரியான முறையில் முதலீடு செய்யவில்லை, பிரச்சனைக்குள்ள மாறிவிட்டார் என்று சொல்லக்கூடிய கட்டத்தில் அன்பான சகோதரர்களை பெரியார்களே, உங்களுடைய பிரச்சனை என்ன என்பதாக எடுத்து படித்து பார்க்கும் பொழுது ஒரு விடயம் மிக தெளிவாக அங்கே சுட்டிக்காட்டப்பட்டிருக்கும். இவர் இஸ்லாத்தினுடைய ஷரீஅத்தினுடைய மார்க்கத்தினுடைய ஏராளமான கோட்பாடுகளை இவர் மீறியிருப்பார், இவர் வயலேட் பண்ணியிருப்பார், இவர் ஷரீஅத்தினுடைய சட்டத்திட்டங்களை அப்படியே என்ன செய்திருப்பார் என்றிருந்தால் அடக்கி முடக்கி இருப்பார். இப்படியாக ஒவ்வொன்றையும் எடுத்து பார்க்கும் பொழுது அன்பான சகோதரர்களை பெரியார்களே, ஒரு குழந்தையுடன் ஒரு பெண்ணுடன் ஒரு ஆண் விபச்சாரத்தில் விடுகிறார் என்று சொன்னால் அங்கேயும் பார்க்கலும் ஏன் இந்த குழந்தை சரியாக பராமரிக்கப்பட்டில்லை, இந்த ஆண் சரியான முறையில் அமானிதம் பேணக்கூடிய ஒருவனாக பிறருடைய சொத்தை திருடுவது, பிறருடைய பணத்தை திருடுவது, பிறருடைய காணியை அபகரிப்பது, எடுத்த காணியை திருப்பி கொடுக்க முடியும், எடுத்த காணியை திருப்பி ஒப்படைக்க முடியும், திருடிய பணத்தை திருப்பி கொடுக்க முடியும், ஒரு பெண்ணுடைய கற்பை நாசமாக்கிவிட்டால் அதை மறுவ திருப்பி கொடுக்க முடியாது, அதை உலகத்தில் மறுவ திருப்பி உருவாக்க முடியாது. நான் செய்யக்கூடிய அநியாயம் என்ன? அன்பான சகோதரர்களை பெரியார்களே, இப்படியாக சிந்தித்துக் கொண்டே போவோம் என்றிருந்தால் உலகத்தில் பிரச்சனைகள் யாருக்கும் தானாக வரவில்லை, அந்த பிரச்சனைகளை நாங்களாக காசு கொடுத்து வாங்கிக் கொள்கிறோம், அந்த பிரச்சனைகளை நாங்களாக தேடிக் கொள்கிறோம். அதுல ஒன்றுதான் கடன் என்று சொல்லக்கூடிய ஒன்று. இன்று யாரை எடுத்துக் கொண்டாலும் கடன் என்று சொல்லக்கூடிய ஒன்றுத்தால் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அது அன்பான சகோதரர்களை பெரியார்களே, அது வியாபார ஸ்தலங்களாக இருக்கலாம், பெரிய பெரிய வியாபார ஸ்தலங்களாக இருக்கலாம், அவர்களுடைய பேங்க் பேலன்ஸை பார்க்கும் பொழுது அவங்க பேங்குக்கு தான் கொடுக்க இருக்கிறாங்க, வட்டி கட்டிருக்கிறாங்க, பேங்குக்கு பணம் கொடுக்க இருக்கிறாங்க. ஒரு சின்ன ஒரு பொட்டிக்கடையில வியாபாரம் பண்ணக்கூடிய ஒருவரை போய் பார்த்தாலும் கூட அவர் சொல்றாரு, நான் வங்கிக்கு கொடுக்கறதுக்கு இல்ல, நான் இந்த கம்பெனியில சாமான் வாங்கியிருக்கிறேன், இவர்கிட்ட சாமான் வாங்கியிருக்கிறேன். அன்பான சகோதரர்களை பெரியார்களே, சுருக்கமாக சொல்ல போனால் உலகமே கடன்ல தான் ஓடிக்கொண்டிருக்கிறது. முஸ்லீம்களே கடன்ல தான் தன்னுடைய வண்டியை ஓட்டிக் கொண்டிருக்கிறார்கள், தன்னுடைய வாகனம் ஓடிக்கொண்டிருக்கிறது வட்டியில தான், தன்னுடைய நடவடிக்கைகள் நடந்து கொண்டிருக்கிறது கடன்ல தான். எந்த அளவுக்கு சொல்லலாம் என்று சொன்னால் அன்பான சகோதரர்களை பெரியார்களே, இப்படி சொன்னால் மிகையாகாது. எந்த அளவுக்கு என்று சொன்னால் நடைபெறக்கூடிய திருமணங்களில் 80-க்கு மேற்பட்ட 90-க்கு மேற்பட்ட திருமணங்கள் இஸ்லாமிய கோட்பாட்டுக்கும் முரணாகத்தான் தோன்றிருக்கிறது. ஒரு கூட்டத்துடைய திருமணம், ஒரு கூட்டத்துடைய நிகா வெறுமனே இஸ்ராப் என்று சொல்லக்கூடிய வீண் விரயத்தினுடைய எல்லையில் போய்கொண்டிருக்கிறது. வீண் விரயம், அல்லாஹ் குர்ஆன்ல சொல்கிறார், சாப்பிடுங்கள் குடியுங்கள் வீண் விரயம் செய்ய வேண்டாம். செல்வந்தர்களுடைய நிக்காக எடுத்துக்கொண்டால் அங்கே வீண் விரயம் என்று சொல்லக்கூடியதை நம்மால் சுட்டிக்காட்ட முடியும். ஷரியத்துடைய கண்ணோட்டத்தில் தேவையில்லாத அனாவசியமான அனாச்சாரமான செலவுகளை கொண்டு எங்களுடைய திருமணத்தை நாங்கள் அலங்கரிக்க பார்க்கிறோம். இது யாருடைய நிக்காக என்று சொன்னால் இது செல்வந்த வர்க்கத்துடைய நிக்காக. ஏழைகளுடைய நிக்காக எடுத்துக்கொண்டால் ஏழைகள் என்ன செய்கிறார்கள் தெரியுமா? நிக்காக என்று சொல்லக்கூடிய ஒன்றை வைத்து பிச்சைக்காரராக மாறிவிட்டார்கள். மகளுடைய கல்யாணம் இருக்கிறது, வீட்டை திருத்த வேண்டும். மகளுடைய திருமணம் இருக்கிறது, ஜுவல்லரி வாங்க வேண்டும். மகளுடைய கல்யாணம் வருகிறது, எனக்கு என்ன சரி ஜகாத்தை கொடுங்கள், எனக்கு என்ன சரி செய்யுங்கள் என்று சொல்லி அவர் என்று சொல்லுகிறார் என்று சொன்னால் ஒரு ஏழை தன்னுடைய மகளுடைய நிக்காக வைத்து அவர் பிச்சை வாங்கக்கூடிய பிச்சைக்காரராக மாறிவிட்டார். இப்படியாக பார்க்கும் பொழுது ஏழைகளுடைய நிக்கா யாசகத்திலும், ஏழைகளுடைய நிக்கா சுவாலிலும், ஏழைகளுடைய நிக்கா பிச்சை வாங்குவதிலும் ஆகிவிட்டது, செல்வந்தருடைய நிக்கா அதுக்கு சுரா எனும் வீண்வரையத்திலும் போய்விட்டது. அன்பான சங்கையான சகோதரர்களை பெரியார்களே, கடன் என்று சொல்லக்கூடிய ஒன்று எப்படிப்பட்டது என்று சொன்னால், அன்பான சங்கையான சகோதரர்களை பெரியார்களே, இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி தன்னுடைய புகாரி ஷரீஃப்ல ஏராளமான ஹதீஸ்களை கொடுத்திருக்கிறாங்க. நான் எப்பயுமே சொல்றது ஒன்றுதான், நாங்கள் எல்லாரும் புகாரி ஷரீஃபை படிக்கிறோம் கிதாபு ஸலாத்துக்கு மட்டும்தான், எப்படி தொழ வேண்டும் என்பதை படிப்பதற்காக வேண்டி மட்டும்தான் புகாரியை நாங்கள் திரட்டுகிறோம். வெறுமனே தொழுகைக்காக வேண்டி மட்டும் திரட்ட வேண்டாம், நிக்கா எப்படி செய்ய வேண்டும் என்பதனையும் புகாரியை படித்து பாருங்கள், எப்படி மௌத்தாக வேண்டும் இதையும் புகாரியை படித்து பாருங்கள், எப்படி வாழ வேண்டும் இதையும் புகாரியில் படித்து பாருங்கள். புகாரி ஷரீஃப் தொழுகைக்குரிய கிதாபு மட்டுமல்ல, தொழுகைக்குரிய ஒரு புத்தகம் மட்டுமல்ல, மனிதனுடைய வாழ்க்கைக்குரிய அத்துணை அம்சங்களையும் அந்த புகாரி ஷரீஃப் அடக்கியிருக்கிறது. அதுல கிதாபு சதாக்,
மனைவிக்கு மகர் கொடுப்பது. மகர் கொடுத்தாமல் நிக்காக செய்ய முடியாது. மகர் என்று சொல்லக்கூடிய ஒன்று கொடுத்துத்தான் நிக்காக என்று சொல்லக்கூடிய ஒன்று நடக்கும். இது நாம் அனைவரும் அறிந்தவர்கள். அன்பான சகோதரமே, பெரியாமே, நான் முகாரத்துள்ளாக அழகி முதலாவது ஹதீஸ கொண்டு வராங்க தன்னுடைய கிதாபுல. இது நிஷ்காத்திரையும் இருக்கிறது. என்ன ஹதீஸ்? நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய பள்ளிவாசல் இருக்கிற ஒரு ஜமாத் ஒரு கூட்டத்துடன் ஒரு பெண்மணி வந்து சொல்றாள், யா ரசூலல்லாஹ், நீங்க என்ன நிக்காக செய்து கொள்ளுங்களேன், நான் உங்களுடைய மனைவியாக இருக்க விருப்பப்படுகிறேன், நான் கயாமத்துடைய நாளையில் நானும் உங்களுடைய மனைவியுடைய பட்டியல்ல என்ற பேர் வரணும் என்று ஆசைப்படுகிறேன் என்று சொன்ன நேரத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய முகத்தை திருப்பிக் கொண்டார்கள். முன்னால் ஒரு சஹாபி அங்கிருந்தவர் சொன்னாரே, அல்லாஹ்வுடைய ரசூலே, உங்களுக்கு தேவை இல்லை என்றிருந்தால் இந்த பெண்ணை நீங்கள் எனக்கு நிக்காக செய்து தாருங்கள், நான் திருமணம் செய்து கொள்கிறேன், நான் நிக்காக முடித்துக் கொள்கிறேன் என்று சொன்ன நேரத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்ட முதல் கேள்வி என்ன தெரியுமா? மா இன் தக், உன்னிடத்தில் என்ன இருக்கிறது? உன்னிடத்தில் என்ன இருக்கிறது? நிக்காக செய்வதாக இருந்தால் மஹர் கொடுக்க வேண்டும், நிக்காக செய்வதாக இருந்தால் மஹர் கொடுக்கப்பட வேண்டும் என்பது கட்டாயம்.
சில
கட்டுரைகளை. ஒன்று, நீங்கள் உங்களுடைய தரத்துக்கு ஏற்ப வாழ வேண்டும். ஏழை ஏழையாக வாழ வேண்டும், செல்வந்தர் செல்வந்தராக வாழ வேண்டும், பணக்காரர் பணக்காரராக வாழ வேண்டும், ஒரு வசதி இல்லாத ஒரு ஏழை ஏழையாக வாழ வேண்டும். இதைத்தான் இஸ்லாம் விரும்பி இருக்கிறது. நான் ஒரு ஏழை, என்னுடைய குடும்பத்துடைய கரியால் நடக்கப் போகிறது, அது வலிமா நடக்கப் போகிறது, அந்த வலிமாவில் ஆடு அறுக்கோணம் என்று சுண்ணத்தில் எந்த மகண்ட வலிமா நான் எந்த மகண்ட வலி எந்த மகண்ட வலிமா நடக்கப் போகுது, அந்த வலிமாவில் நாங்கள் பங்கு வைக்கப் போகிறோம். வெறுமனே ரெண்டு பண்கள் மட்டும்தான். மனுஷன் அல்லாஹ் அலைஹிஸ்ஸலாம் தன்னுடைய மனைவாவுடைய நிக்காஹுக்கு ரெண்டு சா ரெண்டு கொத்து அல்லது ரெண்டு கிலோ ஈச்சப்பழத்தை கொண்டும் வலிமா கொடுத்திருக்கிறார். ரெண்டு கிலோ ஈச்சப்பழம் வலிமாக கொடுக்கலாம். வெறுமனை ஆளறுக்க வேண்டும், அது அறுக்க வேண்டும், சமைக்க வேண்டும் என்பதல்ல. வசதி இருந்தால் அவளின் வளர்வு சாட்டில். இது யாருக்கு சொன்ன ஹதீஸ் தெரியுமா? அப்துல் ரஹ்மான் ஒரு செல்வந்த சஹாபி, ஒரு பணக்கார சஹாபிக்கு சொன்ன ஹதீஸ். எனவே அன்பான சண்டையான சகோதரனை பிரியாமே, ஒன்று, வாழ்க்கையில வசதி இல்லாதவர்கள் ஏழைகள் ஏழையாக வாழ வேண்டும், செல்வந்தர்கள் செல்வந்தர்களாக வாழ வேண்டும் என்பதை இஸ்லாம் விரும்பி இருக்கிறது. இன்னும் ஒன்றையும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், சில அமல்களை சொல்லித்தந்தார்கள். வாழ்க்கையில் பொய் பேச வேண்டாம், உண்மையை பேசுங்கள், எப்பொழுதுமே செல்வந்தர்களாக வாழ்வீர்கள். இரண்டாவது ஒன்றை சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இந்த வீட்டில் சூரத்துல் வாக்கையா ஓதப்படுவோம். ஹதீஸ் நடந்திருக்கிறது, ஹஜ்ரத் அப்துல்லாஹ் மஸ்ஊத் ரழியல்லாஹு தஆலா நபிக்கு விருப்பமான ஒரு சஹாபி, நபியுடைய வீட்டுக்குள்ள எப்பயுமே போய் வருவாரு. நபியோட நிக்க நெருக்கமாக இருந்தவரே, சாஹிபுல் நஅல் சாஹிபுல் விசாதா அவருக்கு தான் சொல்லப்படும். நபியினுடைய செருப்புக்கு சொந்தக்காரர், நபியினுடைய செருப்பை நபியினுடைய செருப்பை தூக்கக்கூடியவர். அவருக்கு ஒரு பட்டப்பெயரும் அப்படி இருந்தது. அப்படிப்பட்ட ஒரு நெருக்கமான சஹாபி மரணப்படுக்கையில் படுத்துக் கொண்டிருக்கிறார். சக்கராத்தில் இருக்கிறார்கள். அது சுமா நபி அல்லாஹு தஆலா ஆட்சி காலம், அவர்கள் ஹிலாவத் ஆட்சி கொண்டிருக்கிறார்கள். சுப்ஹானல்லாஹ், ஒரு நாட்டினுடைய ஹலீஃபா, ஒரு நாட்டினுடைய ஜனாதிபதி ஒரு நோயாளிய சேவம் விசாரிக்க போறார். எந்த நோயில் அவருக்கு மௌத்து வந்ததோ அந்த நோயில் போய் அது உஸ்மான் ரலி அல்லாஹு தஆலா அன்ஹு ஹலீஃபா அவர்கள் அது அப்துல்லாஹ் மஸ்ஊதை ஜியாரத் செய்தார்கள், விசிட் பண்ணினார்கள், சேவம் விசாரிக்க போறார்கள். போய் கேட்டார்கள், மா தஷ்டகி, நீங்க நோயாளியாக இருக்கிறீங்க, இப்ப எதை நினைச்சு நீங்க வருத்தப்படுவீங்கன்னு கேட்டாங்க. அந்த சஹாபி சொன்னாரு, ஜுனூபி, என்னுடைய பாவத்தை நினைத்து நான் வருத்தப்படுகிறேன், என்னுடைய பாவத்தை நினைத்து நான் கஷ்டப்படுகிறேன், என் பாவத்தை அல்லாஹ் மன்னிப்பாளா இல்லையா என்பதற்கு தெரியாது. ஒரு நடிக்கு நெருக்கமான ஒரு சஹாபியினுடைய மரணப்படுக்கையில் அவர் பட்ட கஷ்டம் இது. இரண்டாவது கேட்டார்கள், நீ அல்லாவிடத்தில் எதை ஆதரவு வைக்கிறாய்? என்னுடைய அல்லாஹுடைய அருளை ஆதரவிக்கிறேன், என்னுடைய அல்லாஹுடைய ரஹ்மத்தை ஆதரவிக்கிறேன், அவன் என்னை மன்னிப்பான், எனக்கு சுவர்க்கத்தை தருவான், நபியுடன் வாழ வைப்பான் என்பதாக ஆதரவிக்கிறேன் என்று சொன்ன நேரத்தில் மூணாவது கேட்டார்கள், அலா நதுரு லக தபீபன், உங்களுக்கு வைத்தியம் செய்வதற்காக வேண்டி, உங்களை பார்ப்பதற்காக வேண்டி, உங்களுக்கு ட்ரீட்மெண்ட் செய்வதற்காக வேண்டி ஒரு டாக்டரை அழைக்க கூடாதா, ஒரு வைத்தியருக்கு வரச்சலட்டுமா என்று கேட்ட நேரத்தில் சிரித்துக் கொண்டே சொன்னார்கள், அத்தபீபு அம்ரவதி, என்னுடைய நோயை யாரு குணமாக்க வேண்டுமோ அவன் தானே என் நோயாளியாக ஆக்கிவிட்டான். என்னுடைய நோயை யாரு குணமாக்குவாரோ, யாருடைய கையில் என்னுடைய நோய்க்குரிய சுகம் இருக்கவோ அவன் தான் என்னை நோயாளியாக ஆக்கிவிட்டான், அவன் என்னை சுகமாக்க விரும்பினால் சுகமாக்குவான் என்று சொன்னதுக்கு பிறகு ஹஜ்ரத் உஸ்மான் ரலி அல்லாஹு தஆலா கேட்டார்கள், உங்களுக்கு பைத்துல் மால்ல இருந்து பொது நிதியிலிருந்து மாதம் மாதம் வரக்கூடிய தொகையை அதிகரித்து தரட்டுமா அதிகரிக்கட்டுமா என்று கேட்ட நிலத்தில் கேட்டார்கள், அல்லாஹு தஆலாவோ மரணப்படுக்கையில் படுத்துக் கொண்டு அந்த பணத்தை பெருக்கி அந்த பணத்தை கூட்டி அந்த வருவாயை கூட்டி எனக்கு என்ன லாபம் இருக்கிறது என்று கேட்ட நிலத்தில் சொன்னார்கள், உங்களுடைய மௌத்துக்கு பிறகாவது உங்களுடைய பெண் குழந்தைகளுக்கு அது உதவு அல்லவா, அது பிரயோஜனமாக இருக்கிறே என்று சொன்ன நேரத்தில் கேட்டார்கள், என்னுடைய குழந்தைகளுக்கு என்னுடைய பெண் மக்களுக்கு என்னுடைய வீட்டில் இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு வறுமை வரும் என்று நீங்கள் நினைக்கிறீங்களா, வறுமை வரும் என்பதாக நீங்கள் கனவு காண்கிறீங்களா என்று கேட்டுவிட்டு சொன்னார்கள், என்னுடைய வீட்டில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எனக்கு சொல்லி தந்திருக்கிறார்கள், மன் கரஅ சூரத்தல் வாக்கிஅ ஃபி குல்லி லைலத்தில் லம் தமஸ்ஸுஹு அல் ஃபாத்து அபதா அவ் கமா கால் அலைஹி வஸ்ஸலாத்து வஸ்ஸலாம், என்ன வீட்டுக்குள்ளே சூரத்தல் வாக்கிஅ ஓதப்படுவோ, என்ன வீட்டுக்குள்ளே சூரத்தல் வாக்கிஅ ஓதக்கூடிய பழக்க வழக்கம் இருக்குமோ அந்த வீட்டை வறுமை, அந்த வீட்டை பஞ்சம், அந்த வீட்டை கஷ்டம் என்று சொல்லக்கூடிய ஒன்று தொடமாட்டாது என்ற கருத்தை மரணப்படுக்கையில் படுத்துக்கொண்டே அப்துல்லாஹ் மஸ்ஊத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு முன்வைக்கிறாங்க. யாருக்கு? நபியினுடைய ரெண்டு மகளை முடித்த மருமகன் உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு. வீடுகளுக்குள்ளே நல்ல அமல்கள் உருவாக்கப்படுவது, குரான் ஓதக்கூடிய பழக்க வழக்கம், வீட்டுக்குள்ள குரான். ஆனா அன்பானவர்களே, சண்டையானவர்களே, என்னை மன்னிச்சுக் கொள்ளுங்கள், எங்களுடைய ஹாலாத் எப்படி என்று சொன்னால், நாங்கள் ஓதக்கூடிய குரானுக்கு வேறையா இஸ்திக்ஃபார் செய்ய வேண்டும், நாங்கள் ஓதக்கூடிய குரானுக்கு வேறையாக இஸ்திக்ஃபார் செய்ய வேண்டும். ஏன் காரணம் தெரியுமா? நாம் ஓதக்கூடிய குரான் எவ்வளவு தளர்ந்திருக்கிறது. சூரத்துல் ஃபாத்திஹா ஓதுகிறோம், அன்பான சகோதரே, எங்களை சூரத்துல் ஃபாத்திஹாவுக்கு வேறையான இஸ்திக்ஃபார் செய்ய வேண்டும். ஏன் என்று சொன்னா, குரான் சொல்லுது என்ன, நீ சும்மா ஓதாதே, நினைச்ச பிரகாரம் ஓத முடியாது, சப்ஜெக்ட் விளங்குறதல்ல, குரான் சொல்லுகிறது வரக்கிரில் குர்ஆன தல்கீரா, குர்ஆன் முறை பிரகாரம். எப்படி ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சையதுனா ஜிப்ரீல் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் ஓதி காண்பித்தார்களோ இதே முறை பிரகாரம், இத்காம் இக்லாப் இத்காம் இக்லாப் இஃபா மத் வக்ஃலாப், இவைகள் அனைத்தும் பேணப்பட்டு குர்ஆன் ஓதப்பட வேண்டும். வரக்கிரில் குர்ஆன தல்கீரா, குர்ஆன் எப்படி இறக்கி வைக்கப்பட்டதோ இதே முறை பிரகாரம் குர்ஆன் ஓதப்பட வேண்டும். இன்னைக்கு நாங்கள் வாழ்த்தம் கூறாக மையச்சூடு தொட்டு, கட்ட ஊடு தொட்டு, கல்யாண ஊடு தொட்டு, அத்தனை சபைகளிலையும் சூரா யாசின் ஓதிக்கொண்டிருக்கிறோம். அன்பான சகோதரர்களை தெரியாமலே கொஞ்சம் உள்ளத்தில் கையை வச்சு கேட்டு பாருங்கள், ஏன் யாசின் எப்படிப்பட்ட யாசின் என்பதா? எனவே அன்பானவர்களே, குர்ஆனுடைய சமூகம், குர்ஆன் ஓதிக்கொண்டிருக்கிறோம், குர்ஆனை படிப்பதற்காக நேரம் கொடுங்கள், குர்ஆனை படிப்பதற்காக நேரம் கொடுங்கள். அதுக்கு வயது இல்லை, இல்லை வயது கட்டுப்பாடு இல்லை. என்னுடைய வாக்கியா எப்படி இருக்கிறது, இதா வக்கராச்சுள் வாக்கையா நைசலி வக்காச்சிகா காதிபா, இப்பொழுது விளங்க வேண்டும். சுரத்துள் வாக்கையாவது என்ன இருக்கிறது, சுரத்துள் வாக்கையாவது அல்லாஹ் என்ன சொல்லி இருக்கிறான், வறுமை ஒழிக்கப்படும், வறுமை இல்லாமலாகிவிடும் என்பதற்கு காரணகர்த்தாவாக இருக்கக்கூடிய சூரா, சூரா வாக்கியா என்று சொன்னால், சூரா வாக்கியாவில் அல்லாஹ் என்ன சொல்லி இருக்கார்? சூரத்துல் வாக்கியாவில் பரிஷா அல்லாஹ் ஒன்றும் சொல்லல. சூரத்துல் வாக்கியாவில் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா ரெண்டு விஷயத்தை அறிவித்துக்கிறார், மூணாவது ஒரு விஷயத்தை லாஜிக்காக அல்லாஹ் பேசுறார். சூரத்துல் வாக்கியாவில் அல்லாஹ் சொல்லுகிறார், சூர் ஊதப்படக்கூடிய கட்டம், உலகம் அணிக்கப்படக்கூடிய கட்டம், உலகம் நாசமாகக்கூடிய கட்டம், மலைகள் பஞ்சாக பறக்கக்கூடிய கட்டம், கடல்ல நெருப்படுத்தக்கூடிய கட்டம், உலகத்தில் மக்களை நான் எப்படி டிவைட் பண்ணுவேன், இந்த மக்கள் எப்படி பிரிஞ்சு போவார்கள், சொல்லுகிறான் நடக்க வேண்டிய நிகழ்வு நடந்து முடியும் என்றால், எந்த நிகழ்வு சூருடப்படும், யாராலும் மட்டுப்படுத்த முடியுமா? அல்லாஹ் சொல்லுகிறார், என்னுடைய கையில உலகம் இருக்கிறது, நாளில கொஞ்சம் ஆட்டிடுவேன், அனைத்தும் நாசமாகி போயிடும், அனைத்தும் இல்லாமலாகிவிடும். நான் மக்களை மூணு கூட்டமாக பிரித்து விடுவேன். மக்கள் மூணு கூட்டமாக விடுவார்கள். ஒரு கூட்டம் யாரு தெரியுமா? அவர்களுடைய வழக்கரத்தில் தன்னுடைய அமால் நாமால் செயலெடு கொடுக்கப்படும். தான் வாழ்க்கையில் செய்த நனவுகள் அனைத்தும், கெடுதிகள் அனைத்தும் எழுதப்பட்ட அந்த செயல் ஏதே மாலிஹாதல் கிதாப் லா யுகாதிரு ஸகீரத்தன் வலா கபீரத்தன் இல்லா அஹ்ஸாஹா வவஜது மா அமிலு ஹாதிரா வலா யம்லு ரப்புக அஹதா. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லுகிறான், உன்னுடைய வாழ்க்கையில் செய்த அனைத்தும் எழுதப்பட்டிருக்கும், எதுவுமே மறைக்கப்பட மாட்டாரே. நலவு கெடுதி அனைத்தும் இருக்கும், தவறாக செய்திருப்பீங்க, ராவு செய்திருப்பீங்க, யாருமே இல்லாத கட்டத்தில் மனைவிக்கும் தெரியாதே, வாப்பாவுக்கும் தெரியாதே, பக்கத்தில் வீட்டுக்காரனுக்கும் தெரியாதே, யாருக்குமே தெரியாம ஒரு பாவத்தை செலுத்திப்பீங்க. அல்லாஹ் அதையும் எழுதி வைத்திருப்பான். அது எழுதப்பட்டிருக்கும். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லுகிறான், யாருடைய மனது கரத்தில் இந்த சேரேடு கொடுக்கப்படுமோ, அம்மா மன் ஊத்திய கிதாபஹு பியமீனிஹி ஃபயகூலுஹா உம்க்ரஉ கிதாபிய இன்னி வலன்து அன்னி முலாக்கல் ஹிஸாபிய வஹுவ பிஈஷத்தி ராதிய ஃபி ஜன்னத்தின் ஆலிய குதுபுஹா தானிய குலு வஷ்ரபு ஹனியன் பிமா அஸ்தப்தும் மின் அய்யாமில் ஹாலிய. குர்ஆன் பேசிக் கொண்டிருக்கிறது, உங்களுடைய மனது கரத்தில் கொடுக்கப்படும். யாருடைய மனது கரத்தில் கொடுக்கப்படுமோ அவர்கள் எப்படிப்பட்டவர் தெரியுமா? லா ஸகாவத்த பஅதஹா, இதற்கு பிறகு அவர்களுக்கு சீரோவித்தனமே தவிர மூலோவித்தனத்தை அவர்கள் கண்டுகொள்ள மாட்டார்கள். நஷ்டம் என்று சொல்லக்கூடிய ஒன்றை பார்க்க மாட்டார்கள். நிரந்தரமாக அவர் அனுபவிக்கக்கூடிய இன்பமாக இருக்கும். அல்லாஹ் இதை சொல்லிவிட்டு சொல்லுகிறான். இரண்டாவது கூட்டம் இருக்கிறாங்க, இவங்க யாரு தெரியுமா? நம் அனைவரையும் எல்லாம் பாதுகாப்பானாக, ஒரு உம்மத்தையும் எல்லாம் பாதுகாப்பானாக. தன்னுடைய செயலேடு கொடுக்கப்படும் இடது கரத்தில், வாழ்க்கையில் செய்த நலவு கொள்ளாப்பினுடைய செயலேடு கொடுக்கப்படும் இடது கரத்தில். இன்னும் குர்ஆனுடைய வசனம் பேசிக் கொண்டிருக்கிறது, சில பேருடைய ஆமா நாமா செயலேட்டு அல்லாஹ் வலது இடது கையை முதுகுக்கு பின்னால் எடுத்து கொடுப்பார்களாக சொல்லிக் கொண்டிருக்கிறார். அன்பான சிந்தையானவர்களே, யாருடைய இடது கரத்தில் இந்த வேதம் கொடுக்க இந்த கிதாபு கொடுக்கப்படுமோ, அம்மா மன் ஊற்றிய கிதாபு விஷிமாலிஹி பயக்கூலு யாலை சரீரம் ஊற்றி கிதாபியா வலம் அதிரீமா ஹிசாபியா யாலை தஹா கானத்தில் காலியா ما أغنى عني ماليا هلك عني سلطانيا خذوه فغضوه ثم الجحيم صلوه ثم بسلسلة ذروها سبعون زراعا فاسلقوه. الله قرآن شلت لي فوقران يارو لي إلى ذكرة تل إلى ذكيل كنت كفرموه عند كتتي وابا باتو كنر باري منيري باتو كنر بار பேரன் பார்த்துக் கொண்டிருப்பார், அப்ப பார்த்துக் கொண்டிருப்பாரு. யாரும் யாருக்கும் விஷய மாட்டார்கள். நீங்க நினைக்க வேண்டாம், சுனாமியில பார்த்தீங்க, வாப்பா என்ன செய்தாரு தெரியுமா? மகனை விட்டுட்டு ஓடி வந்தாரு, ஓடி வந்துட்டான், அழுதாரு, என்ன மகன் பெய்தானே என்பதாக மகனோட பாப்பா கட்டிப்பிடிச்சு வாப்ப மகனோட சேர்ந்து வாப்பா கபருக்குள்ள போன. உலகத்தில் எல்லாம் கயாமத்தை செய்து காட்டினார். கணவன் மனைவி ரெண்டு பேரும் ரூம் இருக்கிறாங்க, தண்ணி வருகிறது, கணவன் ஓடித்தாரு, மூணு நாளைக்கு பிறகுதான் அவருக்கு தெரிவு வருகிறது, அவர் ஆரம்பிக்கிறாரு, என் மனைவி பெய்த்தாளே என்பதாக. அன்பானவர்களே, கயாமத்தை எல்லா உலகத்திலும் செய்து காட்டுகிறான், கயாமத்தை எல்லா உலகத்திலும் தட்டி காட்டுகிறான். அல்லாஹ் சொல்றான், சகோதரன் விட்டும் சகோதரன் ஓடுவான், வாப்பவர் விட்டும் மகன் ஓடுவான், மகனை விட்டும் வாப்போடுவாரு, மனைவியை விட்டும் கணவன் ஓடுவான், எல்லாரும் ஓடிக்கொண்டிருப்பாங்க, யாரும் யாருக்கும் விஷய மாட்டான். இதை நாங்கள் ஹஜ்ஜிலையும் பார்த்திருக்கிறோம். 97 அல்லது 96 மினாவில் ஏற்பட்ட நெருப்பு, எப்படிப்பட்ட நெருப்பு தெரியுமா? தன்னுடைய தாய் கதைகள் அல்ல, கண்ணால் பார்த்தவைகள். கயாமத்தை அல்லாஹ் காட்டிக் கொண்டிருக்கிறான். தன்னுடைய தாய் நடந்து வரக்கூடிய கட்டத்தில் ஒரு எண்ண தாட்சியவளுக்கு விழுந்து விட்டால் குழந்தைகள் அதையும் போட்டு விட்டு வந்து சேர்ந்து விட்டார்கள். வந்து சொல்றாங்க, உம்மா மௌத்தாகித்தா, இந்த கட்டத்தில் தான் உம்மனது நாதாவ பார்த்துட்டு வந்தோம் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். யானஸ்ரீ யானஸ்ரீ என்பது அங்க மட்டுமல்ல, இங்கேயும் இருக்கிறது. அன்பானவர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனில் இன்னும் சொல்லுகிறான், சூர் உதப்படக்கூடிய கட்டம் எப்படிப்பட்ட கட்டமாக இருக்கு தெரியுமா? إِنَّ زَلْزَلَةَ السَّاعَةِ شَيْءٌ عَظِيمٌ يَوْمَ تَرَوْنَهَا تَذْهَلُ كُلُّ مُرْضِعَةٍ عَمَّا أَرْضَعَتْ وَتَضَعُ كُلُّ ذَاتِ حَمْلٍ حَمْلَهَا وَتَرَى النَّاسَ سُكَارَى سُورُ ஊதப்படும் எங்களுடைய மலக்கு ஊதிக்கொண்டிருப்பார். எப்படிப்பட்ட இனிமையான சத்தம் அல்லாஹ் குர்ஆனில் சொல்லுகிறான். அந்த இனிமை அந்த பயங்கரமாக மாறும். எந்த அளவுக்கு பயங்கரம் என்றால், எந்த அளவுக்கு தீனி என்றால், எந்த அளவுக்கு அச்சம் என்றால், எந்த அளவுக்கு கஷ்டம் என்றால், நான் சொல்லல்ல, குர்ஆன் சொல்லிக் கொண்டிருக்கிறது. ஒரு கற்பிணி தாய் 6 மாதம் குழந்தைக்கு, 7 மாதம் குழந்தைக்கு, 4 மாதம் குழந்தைக்கு அல்லாஹ் குர்ஆன் சொல்லுகிறான், அவருடைய கற்பம் கரைந்து கீழே கொட்டிக் கொண்டிருக்கும். கற்பம் கரைந்து கீழே கொட்டிக் கொண்டிருக்கும். அந்த காட்சியை நீங்க பார்த்தீங்கன்னால் தாய்மார்கள் குழந்தைகளை தூக்கி வீசிடுவார்கள். இது கதைகள் அல்ல, குர்ஆன். அப்படிப்பட்ட ஒரு காட்சியை தான் சூரா வாக்கையாவது அல்லாஹ் சுட்டி காட்டுகிறான். 2வது அல்லாஹ் சொல்லுகிறான், இது கியாமத்து வரக்கூடிய கட்டம். இன்னும் ஒரு கட்டம் இருக்கிறது, எனக்கு பர்சனலாக ஏண்ட மௌத்து வரக்கூடிய கட்டம். என்னுடைய மௌத்து எனக்கு வரப்போகிறது. அல்லாஹ் குர்ஆன் சொல்லுகிறான், பலவுலா இலா பலவத்தில் ஹுல்கூ, ரூஹ் தொண்டை குடிக்கி வந்து சேரும். ரூஹ் தொண்டை குடிக்கி வந்து சேரும். எத்தனையோ பேரை கண்ணால பார்த்துட்டும் ஹதீஸ்ல வந்திருக்கிறது, நாங்க சொல்லுவோம் அவருக்கு பேச்சு வருதில்லை, ரூஹு வந்து கர 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 என்ற சத்தம் வருது. ஹதீஸ்ல அப்படியே வந்திருக்கிறது, இன்னல்லாஹ யக்பலு தௌபத்தல் அப்தி மாலம் யுகர்ஹிர் மாலம் யுகர்ஹிர், தொண்ட குழிக்கு ரூஹு வந்து சேர்ந்துடும். சில மக்களுடைய ரூஹ் உடம்புல ரூஹ் இல்ல, உடம்பு அப்படியே சும்மா இருக்குது, தொண்ட குழிக்கு ரூஹு வருகிறது, நெஞ்சி போய் பிறபுதுகோட சேர்ந்து மறுவ வெளியே வருகிறது, வயிறு ஊறி மறுவ அப்படியே கீழே போகுது. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லுகிறார், சில கட்டங்கள்ல ரூஹு வந்து இங்க அப்படியே நின்றுடும், ரூஹு மறுவ புகாது. 15 நாள் ரூஹ தொண்ட குழிக்கு வந்து அப்படியே பிளாக் ஆகிடும். இதுக்கு நாங்க சொல்லுவோம், இழுக்கிறாரே ரூஹ் இழுத்துக் கொண்டிருக்கிறது.
குடும்பத்தை வாழ வைக்க வேண்டும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அப்படிப்பட்ட
அபிட்சியவாளாக, வீட்டுடைய குடும்பத்துடைய அக்கை நிறைவேற்ற அபிட்சியவாளாக, மக்கள் பார்த்து பொறாமப்படக்கூடிய மௌச்சை நசீபாக்குவானாக, கேவலமான மௌச்சை விட்டு பாதுகாப்பானாக, அழகான சக்கராத்தை நசீபாக்குவாளாக, அழகான சக்கராத்தை நசீபாக்குவானாக, அழகான சக்கராத்தை நசீபாக்குவாக, கேவலமான மௌச்சை விட்டு பாதுகாப்பாக. அவனான அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.